அன்பு நேயர்களே, ஆகஸ்ட் 19 தேதியன்று இந்திய தலத்திரு அவை நீதி ஞாயிறை சிறப்பித்தது. அந்ஞாயிறு சிறப்பிக்கப்பட்ட விதம் குறித்து நமது வத்திக்கான் வானொலியில் தொலைபேசி வழியாக பகிர்ந்து கொள்கின்றார் திருவாளர் ஆண்டனி அருள்ராஜ். இவர் இந்திய ஆயர் பேரவையின் நீதி, அமைதி மற்றும் வளர்ச்சி ஆணையத்தின் சட்ட ஆலோசகர். வணக்கம் திருவாளர் ஆண்டனி அருள்ராஜ். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்காக மீண்டும் தங்களை சந்திப்பதில் எமக்கு மகிழ்ச்சி. இந்திய ஆயர் பேரவையின் நீதி, அமைதி மற்றும் வளர்ச்சி ஆணையம் சிறப்பித்த நீதி ஞாயிறு பற்றி முதலில் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
வணக்கம் சகோதரி. இந்த நீதி ஞாயிறு கடந்த ஆகஸ்ட் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய அளவில் கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நீதி ஞாயிறு இந்திய கத்தோலிக்க திருச்சபையால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நீதி ஞாயிறு கொண்டாட்டத்தை உருவாக்கியது இந்திய ஆயர் பேரவையின் நீதி, அமைதி, வளர்ச்சிக்கான ஆணையமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பாகவே நீதி சம்பந்தப்பட்ட ஒரு மைய கருத்தை தேர்வு செய்து அதற்கு ஏற்றவாறு ஒரு சிறப்பு செய்தியையும் தயாரித்து இந்த ஆணையம் இந்திய ஆயர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை அனுப்பி வைக்கிறது. இந்த ஆண்டும் 167 மறை மாவட்டத்தில் உள்ள ஆயர்களுக்கு நீதியில் அமைதி என்ற இந்த செய்தி நீதி ஞாயிறு செய்தியாக தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ், இந்தி, மலையாளம், தெலுங்கு, வங்காளம் போன்ற மாநில மொழிகளிலும் இந்த நீதி ஞாயிறு செய்தி மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட நீதி ஞாயிறின் மைய கருத்து நீதியில் அமைதி.
திருவாளர் ஆண்டனி அருள்ராஜ், இவ்வாண்டு நீதி ஞாயிறுக்கென நீதியில் அமைதி என்ற தலைப்பை தேர்வு செய்வதற்கு முக்கிய காரணம் எதுவும் இருக்கின்றதா?
23 அருளப்பர் எழுதிய அவனியில் அமைதி சுற்றுமடலின் 50 ஆண்டை சிறப்பிக்கும் வண்ணம் இந்த நீதி ஞாயிறின் மைய கருத்து நீதியில் அமைதி என தேர்வு செய்யப்பட்டது. அவனியில் அமைதி என்ற அந்த சுற்றுமடலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றும் அவசியமான கருத்துக்களாக கருதப்படுகின்றன. அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சூழல் இன்றும் இருப்பதாகவே நாம் கருதுகிறோம். உலக நாடுகளுக்கு இடையேயான போட்டிகள், சண்டைகள் அல்லது அண்டை நாடுகளுக்கு இடையே போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றும் உள்நாட்டு போர்களும் நடந்து வருவதை பார்க்கின்றோம். எகிப்து, சிரியா மற்றும் பல நாடுகளில் உள்நாட்டு போரும் நடக்கின்றன. இந்த நிலையில் அவனியில் அமைதி என்ற அந்த சுற்றுமடல் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் அவசியமான ஒன்றாகவும் அமைகிறது. அந்த அடிப்படையில் தான் நீதியில் அமைதி என்ற கருத்தை எங்களது ஆணையம் தேர்வு செய்து நீதி ஞாயிறு செய்தியையும் தயாரித்து அனுப்பியது. அதில் நாங்கள் வலியுறுத்திய முக்கியமான கருத்துக்கள் இவைதான். மனித உறவுகளில் அமைதி நிலவ மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும், மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும். அதே போல நாடுகளுக்கு இடையேயான உறவு, சரியான கலந்துரையாடல், பேச்சுவார்த்தை இவையெல்லாம் அமைதியை நிறுவும் முக்கிய முயற்சிகளாக அமைய வேண்டும் என்பதையும் அந்த அவனியில் அமைதி சுற்றுமடல் வலியுறுத்தியிருந்தது. அந்த கருத்தையும் வெளிச்சம் போட்டு இந்த நீதி ஞாயிறு செய்தியாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இந்த இரு மைய கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டதற்கு இந்திய சூழலும் ஒரு காரணம். இந்தியாவிலும் போருக்கான பல அறிகுறிகள் மட்டுமல்ல, முயற்சிகளும் அங்கங்கே காணப்படுகின்றன. அண்மையில் கூட இந்திய பாகிஸ்தான் எல்லையில் போர் நிகழ்வதற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அதே போல சீன எல்லையிலும் அண்மையில் கூட ஆகஸ்ட் 20 தேதி காலை 6:45 இந்திய விமானப்படை தனது T-130J சூப்பர் ஹெர்குலஸ் என்ற விமானத்தை இந்திய எல்லையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கு லடாக்கில் 16,614 உயரத்தில் உள்ள விமான தளத்தில் இந்த விமானத்தை தரையிறக்கி இருக்கிறது. அதுவும் இந்திய சீன அதிகாரிகளுக்கு இடையேயான 5வது சுற்று பேச்சுவார்த்தை தொடங்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த விமானம் அங்கே தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இது சொல்லப்போனால் இந்த சுமூகமான பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லையோ என்ற ஐயப்பாட்டை இந்த செயல்பாடு உருவாக்குகிறது. இதுதான் இந்திய சூழல்.
சிரியா, எகிப்து, காங்கோ குடியரசு போன்ற நாடுகளில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. பாகிஸ்தான், சீனா ஆகிய அண்டை நாடுகளின் எல்லைகளில் இந்தியாவுக்கும் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் மத்தியில் உண்மையான நீதியும் அமைதியும் ஏற்பட தங்களது ஆணையம் எடுத்து வரும் முயற்சிகள் என்னென்ன?
எங்களுடைய ஆணையம் இந்த ஆயுத உற்பத்தி, ஆயுத வர்த்தகம் இவற்றிற்கு எதிரான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கி வருகிறது. அதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட்டி, இதில் இந்தியா கையெழுத்திட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து நாங்கள் இந்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் முன்பு. பிறகு பாக்ஸ் கிறிஸ்டி இன்டர்நேஷனல், அந்த அமைப்போடு சேர்ந்தும் இந்த முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தோம். அது மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒரு சில குழுக்கள் ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட்டி, இதில் இந்திய அரசும் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து செயல்பட்டு வந்தது. அத்தகைய அமைப்புகளோடும் நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டு இந்த ஆயுத உற்பத்தி, ஆயுத வர்த்தகம் இவற்றுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் எடுத்து சென்றோம். இது எங்களது தரப்பில் நாங்கள் செய்த ஒன்று. இந்த நீதி ஞாயிறில் இந்த கருத்தை மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்ல நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எத்தனையோ கோடி ஏழைகள், அவர்களுக்கு இந்திய அரசு செய்ய வேண்டிய கடமையை ஒரு நாட்டுப்பற்றாக யாரும் பார்ப்பதில்லை. இந்திய மக்களுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவைகள், அவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் எத்தனையோ பேர் வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு இந்திய அரசு தனது பட்ஜெட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையை ஒரு நாட்டுப்பற்றுமிக்க ஒரு கோரிக்கையாக யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அந்த ஆயுதங்களை அதிகம் வாங்க வேண்டும், நமது இந்திய படையை எல்லையில் குவிக்க வேண்டும், தாக்குதலுக்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும், அவர்கள் இரு தலைகளை எடுத்தால் நமது படை 20 தலைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு போலித்தனமான ஒரு நாட்டுப்பற்றை இந்திய அளவில் பலரும் வளர்த்து வருவதை நாங்கள் கண்டு வருகிறோம். இந்த சூழலில் மக்கள் மத்தியில் உண்மையான நாட்டுப்பற்று என்பது என்ன? அது மனித மாண்பையும் மனித உரிமையையும் வளர்க்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு தான் உண்மையிலேயே மக்களுக்கு ஏதுவானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அரசு அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் உண்மையான நாட்டுப்பற்றாக இருக்கும் என்ற செய்தியை வலியுறுத்தி இந்த நீதி ஞாயிறு செய்தியை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சென்றுள்ளோம். இந்தியாவை பொறுத்தளவில் உலகிலேயே அதிகமான ஆயுத தளவாடங்களை வாங்குகிற நாடு என்ற பெயரை வாங்கியுள்ளது. சொல்லப்போனால் அடுத்த 10 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 64 லட்சம் கோடி ரூபாயை இந்த இராணுவ ஆயுதங்கள் வாங்குவதற்காகவே இந்திய அரசு ஒதுக்கீடு செய்வதாக நாங்கள் அறிகின்றோம். அது மட்டுமல்ல, C-130J சூப்பர் ஹெர்குலஸ் விமானம், அதனுடைய விலையும் கோடிக்கணக்கில் அமைந்துள்ளன. இத்தகைய விமானங்களுக்கு இந்திய அரசு செலவழிக்கின்ற தொகை மக்களுக்கு போய் சேர்ந்தால் அவர்களுடைய வாழ்வு சுபிட்சம் காணும், நலம் பெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த உலக அளவில் இந்த ஆயுத உற்பத்தி, ஆயுத போட்டி இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இதற்கு வேறு சில சதி அமைப்புகள் இருக்கின்றதவோ என்ற ஒரு ஊகம் எங்களுக்கு எழுகின்றது. எந்தெந்த நாடுகள் ஆயுத ஏற்றுமதியில் ஈடுபடுகின்றனவோ, எந்தெந்த நாடுகளில் ஆயுத உற்பத்தி அதிகமாக நடைபெறுகின்றதோ, அந்த நாடுகள் தங்களது லாபத்திற்காக, சந்தை ஆதாயத்திற்காக ஒரு நாட்டுக்கு உள்ளேயும் அண்டை நாடுகளுக்கு இடையேயும் இந்த சண்டைக்கான சூழலை உருவாக்குகிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு எங்கள் மனதில் எழுந்துள்ளது. இந்த ஒரு சதி வலை இருப்பதால் அங்கங்கே உள்நாட்டு போர், அண்டை நாடுகளுக்கு இடையே போர் இவையெல்லாம் நேர்கின்றன என்பதும் எங்களது கருத்து. சொல்ல போனால் இப்போ ஈராக்கில் நடந்த யுத்தம், அதை பார்த்தால் அந்த ரசாயன ஆயுதங்கள் இருப்பதால் தான் அங்கு படையெடுக்க போறதாக அந்த நாட்களில் ஐநா மற்றும் அமெரிக்க நாடுகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தன. ஆனால் இன்றைய பத்திரிகை செய்திகள் எதை அம்பலப்படுத்துகின்றன என்றால், இந்த அமைதியை நிலவுவதற்காக ஈராக்கில் புகுந்த அதே இராணுவம் தான் ரசாயன ஆயுதங்களையும் பயன்படுத்தியிருக்கின்றன என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்கின்றோம். இது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி. வெளியில் உள்ள ஒரு சில சதி அமைப்புகளால் உலக அளவில் போர்கள், சண்டைகள் உருவாக்கப்படுகின்றன என்பது எங்களது எண்ணம். இப்படிப்பட்ட சதிப்பின்னல், வலைப்பின்னல் இருப்பதால் தான் அந்த நாடுகள் தங்களது ஆதாயத்திற்காக எந்த அளவுக்கு ஆயுத வர்த்தகம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆதாயம், லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை முக்கிய நோக்காக கொண்டுதான் இந்த போர்கள் உருவாக்கப்படுகின்றனவோ என்று எங்களது எண்ணம்.
திருவாளர் ஆண்டனி அருள்ராஜ் நீதியில் அமைதி என்ற தலைப்பில் இந்திய திரு அவை சிறப்பித்த நீதி ஞாயிறு குறித்து தொலைபேசி வழியாக தாங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கு எமது வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.